சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 6, 2023. தலைப்பு: ஆவி, கோல்டன் உரை, யோவான். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொரிந்தியர். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோபு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வவல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ரோமர். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். மத்தேயு. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மார்க்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கொரிந்தியர். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ரோமர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப் பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீட்டிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை வேதம் குறிக்கிறது. இதிலிருந்து தெய்வீக மனம் மற்றும் அவரது கருத்துக்கள் தவிர வேறு எதுவும் யதார்த்தத்தையோ இருப்பையோ கொண்டிருக்கவில்லை. தேவன் ஆவியானவர் என்றும் வேதம் அறிவிக்கிறது. ஆதலால் ஆவியில் எல்லாமே இணக்கமாக இருக்கிறது. எந்த முரண்பாடும் இருக்க முடியாது. எல்லாமே வாழ்க்கை, மரணம் இல்லை. கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. ஆவி மட்டுமே பொருள், கண்ணுக்கு தெரியாத மற்றும் பிரிக்க முடியாத எல்லையற்ற கடவுள். ஆன்மீக மற்றும் நித்தியமான விஷயங்கள் கணிசமானவை. மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை. கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. முந்தைய அர்ச்சகர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தமான இடத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார் கடவுளின் சாம்ராஜ்யம். ஆவியானவர் கடவுளை புரிந்து கொள்ள பொருள் உணர்வு ஒருபோதும் மனிதர்களுக்கு உதவாது. ஆன்மீக உணர்வின் மூலம் மட்டுமே மனிதன் தெய்வத்தை புரிந்து கொண்டு நேசிக்கிறான். ஆன்மீக உணர்வு என்பது கடவுளை புரிந்து கொள்வதற்கான ஒரு நனவான, நிலையான திறன். வார்த்தைகளில் விசுவாசத்தை விட செயல்களால் விசுவாசத்தின் மேன்மையை இது காட்டுகிறது. அதன் கருத்துக்கள் புதிய மொழிகளில் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகின்றன. மேலும் இவை ஆன்மீக மூலத்தை மனித சிந்தனை புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் மொழிபெயர்ப்பதன் மூலம் விளக்கப்படுகின்றன. கிறித்தவத்தின் கொள்கையும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் அறியப்படுகின்றன. நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலமும், தீமைகளை துரத்துவதன் மூலமும், மரணத்தை அழிப்பதன் மூலமும். அழிக்கப்படும் கடைசி எதிரி பொருள் மற்றும் அதன் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதை அவர் புறக்கணிப்பதன் மூலம் அவை இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ அறிவியலின் படி மனிதனின் உண்மையான உணர்வுகள் ஆன்மீகம், தெய்வீக மனதில் இருந்து வெளிப்படுகிறது. எண்ணம் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கிறது. ஆனால் உணர்வோ அல்லது அறிக்கையோ ஜட உடலிலிருந்து மனத்திற்கு செல்வதில்லை. பரஸ்பர தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவரது யோசனை, மனிதன். விஷயம் உணர்வு பூர்வமானது அல்ல, நன்மை அல்லது தீமை, இன்பம் அல்லது துன்பம் ஆகியவற்றை அறிய முடியாது. மனிதனின் தனித்துவம் பொருள் அல்ல. வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவை தெய்வீக அறிவியலின் உண்மைகள். அவர்கள் விசுவாசத்தில் விடிந்து ஆன்மீக புரிதலில் முழு கோலமாக பிரகாசிக்கிறார்கள். ஒரு மேகம் சூரியனை மறைப்பது போல அது அணைக்க முடியாது. எனவே தவறான நம்பிக்கை சிறிது நேரம் மாறாத நல்லிணக்கத்தின் குரலை அமைதிப்படுத்துகிறது. ஆனால் தவறான நம்பிக்கையானது நம்பிக்கை மற்றும் பலன்களுடன் ஆயுதம் ஏந்திய அறிவியலை அழிக்க முடியாது. பௌதிக உணர்வு என்று அழைக்கப்படுவது ஒரு மரண தற்காலிக விஷயத்தை மட்டுமே தெரிவிக்க முடியும். அதே சமயம் ஆன்மீக உணர்வு சத்தியத்திற்கு மட்டுமே சாட்சியாக இருக்கும். பொருள் உணர்வுக்கு கிறிஸ்தவ அறிவியலால் இந்த உணர்வை சரி செய்யும் வரை உண்மையற்றது உண்மையானது. ஆன்மீக உணர்வு பொருள் உணர்வுகளுக்கு முரணானது. உள்ளுணர்வு நம்பிக்கை புரிதல் பலன் உண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. பொருள் உணர்வு மனம் என்பது பொருளில் உள்ளது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த மனித நம்பிக்கை இன்பம் மற்றும் வலி, நம்பிக்கை மற்றும் பயம், வாழ்க்கை மற்றும் இறப்பு ஆகியவற்றுக்கு இடையே மாறி மாறி மரண அல்லது உண்மையற்ற எல்லைக்கு அப்பால் சென்றடைவதில்லை. எண்கள் மற்றும் குறிப்புகள் போன்ற ஆன்மீக கருத்துக்கள் கொள்கையிலிருந்து தொடங்குகின்றன, மேலும் பொருள் முதல்வாத நம்பிக்கைகளை ஒப்புக்கொள்ளாது. ஆன்மீக கருத்துக்கள் அவற்றின் தெய்வீக தோற்றம், கடவுள் மற்றும் ஆன்மீக உணர்வுக்கு வழிவகுக்கும். பவுல் சொன்னார், ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது வாழ்க்கை. நாம் கடவுளை அல்லது வாழ்க்கையை அணுகுகிறோம். நமது ஆன்மீகத்தின் விகிதத்தில் உண்மை மற்றும் அன்பின் மீதான நமது விசுவாசம். அந்த விகிதத்தில் நாம் அனைத்து மனித தேவைகளையும் அறிந்திருக்கிறோம். மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் அவர்களை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக பாவம் செய்பவர்களின் எண்ணங்களை அறிய முடிகிறது. எந்த வகையான பிழையும் கடவுளின் சட்டத்திலிருந்து மறைக்க முடியாது. தார்மீக கலாச்சாரம் மற்றும் நன்மையின் இந்த நிலையை அடைபவர் மற்றவர்களை காயப்படுத்த முடியாது, அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியின் சிந்தனையை விஞ்ஞான ரீதியாக பகுத்தறியும் திறன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பது அவருடைய உண்மையான ஆன்மீகத்தை பொறுத்தது. இந்த வகையான மனதை வாசிப்பது தெளிவு திறன் அல்ல. ஆனால் குணப்படுத்துவதில் வெற்றி பெறுவது முக்கியம். மேலும் இது அதன் சிறப்பு பண்புகளில் ஒன்றாகும். இயேசு ஒருமுறை கேட்டார், என்னை தொட்டது யார்? இந்த விசாரணையானது உடல் ரீதியான தொடர்புகளால் மட்டுமே நிகழ்கிறது என்று கருதி அவருடைய சீடர்கள், திரளான மக்கள் உங்களை திரளுகிறார்கள் என்று பதிலளித்தனர். மற்றவர்கள் செய்யாதது போல இயேசுவுக்கு தெரியும், அது ஒரு விஷயமல்ல. ஆனால் மரண மனம் யாருடைய தொடுதல் உதவிக்கு அழைத்தது? அவரது விசாரணையை மீண்டும் மீண்டும் ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண்ணின் நம்பிக்கையால் அவர் பதிலளித்தார். இந்த மன அழைப்பின் மீதான அவரது விரைவான பயம் அவரது ஆன்மீகத்தை விளக்கியது. அதை பற்றிய சீடர்களின் தவறான எண்ணம் அவர்களின் பொருளுணர்வை வெளிப்படுத்தியது. சீடர்களை காட்டிலும் இயேசு அதிக ஆன்மீக உணர்வை கொண்டிருந்தார். பொருள் இருப்பு என்று அழைக்கப்படுவது ஆன்மீக இருப்பு மற்றும் அழியாமைக்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்காது. பொருள் என்பது ஆவியின் மண்டபம் அல்ல. இயேசு இந்த விஷயத்தில் நடைமுறையில் நியாயப்படுத்தினார். மேலும் அவரது ஆன்மீகத்தின் அடிப்படையில் நோய், பாவம் மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்தினார். ஜட பொருள்களின் ஒன்றுமில்லாத தன்மையை புரிந்து கொண்டு அவர் மாம்சத்தையும் ஆவியையும் இரண்டு எதிரெதிர்களாக பேசினார். பிழை மற்றும் உண்மை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி மற்றும் இருப்புக்கு எந்த வகையிலும் பங்களிக்கவில்லை. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று இயேசு அறிந்திருந்தார். கேள்வி: இருப்பதன் அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: பொருளில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம் அல்லது பொருள் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு. ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஆவி அழியாத உண்மை. விஷயம் மரணப்பிழை. ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது. விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள். மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். பூ இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு மாறுவது போல கிறிஸ்தவம் மனிதர்களை பொருளிலிருந்து ஆவிக்கு இயல்பாக மாற்றுகிறது. கண் பார்க்காத, காது கேட்காத விஷயங்களை மனிதன் பின்னர் சொந்தமாக்கிக் கொள்கிறான். ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.